الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحابه الطيبين الطاهرين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن من الشجرة شجرة بركته كبركة المسلم لا يسقط ورقها تعطي أكلها كل يوم على وحي النحلاء صدق رسول الله صلى الله عليه وسلم. أنيت لهنغليم تنميلان عذيكة تنجل ويتركة كوريا واللونان الله سبحانه وتعالى وكيلا بهلم സലവാത്തന്നും കർണാമാരയും സലാമെന്നും സാന്ത് പേരക്കും റഹ്മത്തുൽ ആലമീൻ സയ്യിദ് അൽ മുർസലീൻ ഷഫീഉൽ മുജ്നിബീൻ മുഹമ്മദുർ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ മീതിലും അവർകളിൻ അനൈത്ത് വലിമുറകളെയും സിറാന മുറയിലെ പിൻപറ്റി നടന്ന ആ അസ്ഹാബുകൾ താബിഈങ്ങൾ തബിഉ താബിഈങ്ങൾ അനേവർകൾ മീതിലും ഉണ്ടാവതാ വല്ലവനാന അല്ലാഹു സുബ്ഹാനഹു വതആല எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு கண்ணியமான நாளை தந்து அதனை ஒரு சிறப்பான இடத்திலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹு எதையெல்லாம் அவருடைய இரக்கத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த ரஹ்மத்துடைய விடயங்களை மேலான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்ந்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அருளப்பட்ட சிறப்புமிக்க குர்ஆனிலே மனிதனுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உலகத்துடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அழகுமிக்க உதாரணங்கள் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு இடத்திலே மனிதன் புரிய வேண்டிய விடயத்திலே மரத்தை உதாரணமாக காட்டியிருக்கிறான். இன்னொரு இடத்திலே மழை நீரையும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். வயல் நிலத்தை காட்டிய ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அற்ப பிராணியான ஈயை கூட உதாரணமாக வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மதலம் மா பஊலதன் ஃபமா கல்கஹ. ஈயை உதாரணமாக இடுவதற்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலு வெட்கப்பட வேண்டியதில்லை, அவன் வெட்கப்படவே மாட்டான். என்று சொன்னால் ஈயின் மூலமாகவும் மனிதன் சில விடயங்களை அறிய வேண்டி இருக்கிறது. அது அற்ப பிராணியாக இருக்கலாம், ஆனால் மனிதன் புரிய வேண்டிய நிறைய விடயங்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த ஈயிலே வைத்திருக்கிறான். இதே மாதிரி தான் நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவருடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உள்ள அழகான விடயங்களை உதாரண ரீதியாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அந்த அமைப்பிலே ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நான் ஒரு தடவை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே இருந்தேன். சுமார் 10 சஹாபாக்கள் அங்கே இருந்தார்கள். அந்த 10 சஹாபாக்கள் நான் சிறிய வயதை உடையவனாக இருந்தேன். அந்த சமயத்திலே நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். இன்னமின ஷஜரத்தி ஷஜரத்தன், அதாவது அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முஅ்மினான மக்களுக்கு பரக்கத்து செய்திருக்கிறார், அப்படி பரக்கத்து செய்யப்பட்ட மாதிரி பரக்கத்தான ஒரு மரமும் இருக்கிறது, அந்த மரத்துடைய இலைகள் உதிர்வது கிடையாது, அது மாத்திரமல்ல, அந்த மரம் எல்லா காலமும் மனிதனுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். அது என்ன மரம் என்று கேட்டார்கள். அருமை மிக்க சஹாபாக்கள் அதற்குரிய விடயங்களை பல வகையிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மரம் என்ன என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சபையில நான் ஒரு சின்ன வயசுக்காரனா இருந்தேன். என்னை விட மூத்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால நான் வாய் துறப்பதை விட மௌனமா இருப்பது நல்லது என்ற ஒரு எண்ணத்தில் சும்மா இருந்து விட்டேன். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வஹ்யன் நஹ்லா, அது ஈச்ச மரம் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எல்லாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஒரு கணம் எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதனை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு உதாரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உதாரணத்தை வைத்திருக்கிறார். எப்படி அந்த ஈத்த மரத்துடைய இலை உதிராதோ அதே மாதிரி ஒரு நல்ல மோமின் இருக்கிறானே, அல்லாஹோடு நெருங்கிற தொடர்பு உள்ளவன், இன்னல்லாஹ மானா, எந்த விடயத்திலும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். வாழ்க்கையில பலவிதமான நிலைமைகள் ஏற்படலாம். சில நேரங்கள்ல மஸ்ஜிதுக்கே செல்ல முடியாத கட்டம் வந்துருச்சு. ஒரு உண்மையான மோமின் என்ன செய்வான் தெரியுமா, பள்ளியை துறவிட தொழுகை விட்டுருவோம் நினைக்க மாட்டான், ஜும்மாவுக்கு போக முடியல என்று விட மாட்டான். அவன் தன்னுடைய வீட்டை கூட வணக்க ஸ்தலமாக ஆக்கி அந்த இபாதத்தை செய்வான். சில நேரங்களிலே வாழ்க்கையிலே பொருளாதாரத்துடைய விரயங்கள் அதிகப்பட்டு விடலாம், பொருளாதாரத்துடைய தன்மைகள்ல கஷ்டம் வந்து விடலாம். அதனை எப்படி எதிர்கொள்வது? இன்னல்லாஹ மானா, இந்த நேரத்திலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக அவன் கஷ்டத்தை தந்தவன், சில நேரங்களில் உயர்வையும் தரலாம் என்ற உறுதியோடு இருப்பான். சில நேரங்கள்ல நம்மளை விட கஷ்டமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளால ஏண்டத்தை கொடுத்து அவங்க துவாவை அவங்களோட மனசை சந்தோஷப்படுத்துவோம் என்ற நிலைமையிலே மாக்கலாம். இந்த அமைப்பிலே தான் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்குத்து வரக்குஹா, எப்படி ஈத்த மரத்துடைய இலை உதிராதோ அதே மாதிரி ஒரு நல்ல முஹம்மதுடைய ஈமான் இருக்கிறது, அது எப்பொழுதுமே உதிராது, அசையாது, அதற்கு சந்தேகம் வராது, எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவனாக இருப்பார் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார்கள். குர்ஆனில் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபிமாருடைய வரலாறுகளை நிறைய சொல்லி வச்சிருக்கிறான். அது நவாக்கான ஹதீஸ் இஸ்தரா, நம்ம நினைக்க கூடாது அதெல்லாம் ஒரு பண்டைய காலத்து கதை, அது ஒரு கதையா இருக்கு நினைச்சுக்கிறாதீங்க. இப்ரத்தல் யூலில் அல்பாப், நபிமாருடைய கதைகளை சரித்திரங்களை அல்லாஹு ஜல்ல ஜலாலு சொல்லுகிற நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாம் சிந்தனை உள்ள மக்களுக்கு அது பெரிய படிப்பினை. குர்ஆனுடைய வரலாறு இருக்கிறதையா, அது வாலிபனாக இருக்கட்டும், வாலிபத்தை தாண்டிய வயோதிபனாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கு படிப்பினை தரக்கூடிய வரலாறுகள் தான் குர்ஆனிலே தங்கியிருக்கிறது. அந்த அருமையான வரலாறுல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இருக்கிறது பல வகையிலே எங்களுக்கு பயன் தரக்கூடியது. ஒரு குடும்பஸ்தனுக்கும் அதிலே படிப்பினை இருக்கிறது, அரசியல்வாதிக்கும் படிப்பினை இருக்கிறது, ஒரு தனி நபர் தன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள படிப்பினையும் அந்த சூரா யூசுஃபிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம எல்லாம் கேட்ட சம்பவம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தையார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லாரும் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகன் யூசுஃபோடு ரொம்ப இரக்கம் உள்ளவங்க. இது அதனால அந்த ஏனைய சகோதரமாருக்கு கொஞ்சம் மனசுல கால் புரட்சி வந்துருச்சு. அவன் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் மனசுல ஒரு பராமத்தனம், அதனால எப்படியாவது யூசுஃபை ஓரமாக்கினா தான் நல்ல மாதிரி கங்கணம் கட்டினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களிடத்துல அவங்களை ஓரமாக்குவதற்காக வேண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொன்னாங்க, தந்தையாரு நாங்க அவங்கள என்னுடைய தம்பியை விளையாட கூட்டிக்கிட்டு போறோம் என்று சொன்னாங்க. கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே வச்சு அவங்கள தூக்கி ஒரு களத்துல தள்ளிட்டு என்ன செஞ்சாங்க, வாப்பா கிட்ட சொல்லணும் இல்லையா, ஒரு ஆட்டை அரைச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையில தேய்ச்சி கொண்டு வந்து சொன்னாங்க, தந்தையாரு நாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தம்பியை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் விளையாட போயிட்டோம், ஓனாய் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ரொம்ப கவலையா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த சமயத்துல கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வரலாறு சொல்லுகின்ற அடிப்படையில பார்த்தால் ஒரு 7 வயசு இருக்கும். அந்த சமயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்களோட மனசுல தோண்டின கருத்துக்களை நீங்க சொல்லிட்டீங்க, உங்களோட மனசுல தோண்டின அந்த தவறான கருத்துக்களை சொல்லிட்டீங்க. ஆனாலும் இந்த சமயத்திலே என் பிள்ளையை இழந்து தவிக்கின்ற நான் பசபுரும் ஜமீல், ரொம்ப ஆறுதலாக பொறுமையாக இருக்கிறேன். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு உதவி செய்வான், உங்களுடைய அந்த கருத்துக்கு மாற்றமான முறையில் அல்லாஹு உதவி செய்வான் என்று ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. எப்பொழுது நடந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 7 வயசுல நடந்த விஷயம். கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் இடையில, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில, ரெண்டு பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் தாண்டிடுச்சு. ஹதீதுடைய விரிவுரையை அறிவிப்பதில் பார்த்தா 40 வருஷம் எந்த தொடர்புமே கிடையாது. இவங்க ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க, கண் பார்வை மங்கிடுச்சு, தந்தையார் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எத்தனை சோதனைகள் மத்தியில போயிட்டாங்க. கடைசியாக எகிப்து நாட்டுடைய ஒரு அதிபதியாக மாறிட்டாங்க. அந்த காலத்துல அந்த நாடெல்லாம் ரொம்ப பஞ்சமா போச்சு. எகிப்தை சூழ உள்ள நாடெல்லாம் பஞ்சம். அந்த பஞ்சத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சகோதரர்களும் இருந்த இடமும் பஞ்சத்துல மாட்டிக்கிட்டு. ஆகவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏனைய பிள்ளைகள் கேட்கிறாங்க, தந்தையாரே, எகிப்தினுடைய அதிபதி உணவு கொடுப்பதாக கேள்விப்பட்டோம், நாங்கெல்லாம் பஞ்சத்துல இருக்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சாப்பாடு உணவு வாங்கிட்டு வந்தா நல்லந்தானே என்று சொல்லி உத்தரவு பெற்று போறாங்க. எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்தினுடைய அதிபதி தன்னுடைய சகோதரனை புரிந்து கொண்டார், இவங்க தான் நம்முடைய சகோதரமார் என்பது. ஆனா சகோதரர்களுக்கு தெரியாது, எகிப்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய யூசுப் நம்ம கிணத்துல போட்ட சகோதரன் என்பது விளங்காது. இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு கூட பிறந்தவர் தான் யாரே, புனியாமீன் என்பவர். தம்பியை கண்டவுடன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனத்தின் ஆனந்தத்தினால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தம்பிய பக்கத்துல வச்சுக்கொள்ளணும்காக வேண்டி ஒரு முறைய கையாண்டு சொன்னாங்க, அரசாங்க சட்டத்தின் படிக்கு தம்பியை அனுப்ப முடியாது, இந்த புனியாமீனை அனுப்ப முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு முறையை காட்டி தன்னோட வச்சுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு முன்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இழந்த அந்த தந்தையாரிடத்துல 2வது மகனையும் இழக்கப்பட்ட நிலைமையிலே போயிட்டு ரொம்ப கவலையோடு போறாங்க. நாங்க இதை சொன்னா எங்கட பாப்பா ஏத்துக்கொள்ளுவாரோ தெரியல, இப்படி சொன்னா அப்படி சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைதான் அவங்களுக்கு. சொல்லிட்டு சொன்னாங்க, தந்தையாரு, நடந்தது இதுதான், நீங்க எங்கள் மீது சந்தேகப்பட்டீங்க என்று சொன்னா எங்களோடு வந்தவர் இருக்கிறாங்க, அவங்க இடத்துல கேட்டு பாருங்க அப்படி என்று சொல்லி யாரு சொன்னாங்க, அத யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரமாரு சொன்னாங்க. அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பின்னால யூசுப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையார் சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது, பல் சவ்வலத்திலக்கும் அம்புசுக்கும் அம்ரன் வஸபரும் ஜமீல் அஸல்லாஹு அய்யாதினி பிஹிம் ஜமீஆ இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹகீம். இந்த வார்த்தையை சொன்னாங்க. சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் எந்த வார்த்தையை பாவித்தார்களோ ஒரு மோமினிடத்திலே அசையாத ஈமான் எப்படி இருக்குமோ அதே வார்த்தையை 40 வருடங்களுக்கு பின்னால் என்ன சொன்னாங்க, ஜமீல், இப்ப நான் ரொம்ப பொறுமையோட இருக்கிறேன், அல்லாஹு அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பதற்கு போதுமானவன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சபுரன் ஜமீலை 40 வருடங்களுக்கு முன்னாலே சொன்னார்களோ அதே வார்த்தையை தான் 40 வருடங்களுக்கு பின்னால சொன்னேன். அவர் சிந்திக்க வேண்டியது என்ன என்று சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில ஏழ்மையும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் அனைத்தும் மாறி மாறி வர வேண்டிய நிலைமை, ஒரே நிலைமையில நம்முடைய வாழ்க்கை அமைய போறதில்ல. ஆக இப்படியான காலகட்டங்களில் வரக்கூடிய அத்துணைக்கும் அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்து இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்ற உறுதியோடு நடக்கின்ற முறை இருக்கிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, லா யஸ்குது வரகுஹா, அந்த ஈத்த மரத்துடைய இலை எப்படி உதிராதோ ஒரு மூமினுடைய ஈமான் எப்போதுமே அசையாது உறுதியோடு இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மிக பிரியமுள்ள ஒரு அருமையான சஹாபிதான் உருவத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. காலில் ஏற்பட்ட ஒரு புண்ணின் காரணமாக காலுடைய ஒரு பகுதியை ஆட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. வைத்தியர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, காலுடைய ஒரு பகுதியை எடுத்துடணும், அப்பதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அந்த அமைப்பில் உருவத் பின் ஜுபைர் ரலியல்லாஹுடைய காலுடைய ஒரு பகுதி எடுக்கப்பட்டு விட்டது. உருவத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அகற்றப்பட்ட காலுடைய பகுதியை கேட்டாங்க. அவங்க கையில கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, பொறுத்து வைத்திருந்தானோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த காலால நான் எந்த அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாத எந்த இடத்துக்கு நான் போகல, எந்த விஷயத்துக்கும் போகல, எந்த காரியத்துக்கும் போகல என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த காலை கழுவி அது குளிப்பாட்டு புனமையில சுத்தி கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் அவங்க சோமில்லாத இருக்கிறாங்க இல்லையா, காலா காலுடைய ஒரு பகுதி ஆட்டப்பட்டது. சில பேர் வந்து தாய் சேர்த்தாத அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வந்த பெரியவர்கள் சொல்லுவாங்களாம், உருவத்தமிழ் ஜுபேர் அலி அல்லாஹ் அவர்களே, முதன் முதலாக உங்களோட கால் போய் சுவர்க்க லோகத்தில் இடம் பிடிக்க போயிருக்க போல வழங்குது, பின்னாடி நீங்க போவீங்க, உங்களுக்கு முன்னால சுவர்க்க லோகத்தில் போயிட்டு உங்களை கால் இடம் பிடிக்க போயிருச்சு என்றெல்லாம் ஒரு ஆறுதலோடு சொல்லுவாங்க. தஸ்வீர் உலமா சில எழுதுறாங்க, இப்படியெல்லாம் கால் அகட்டப்பட்ட நிலையிலும் அந்த உறவத்தமிழ் ஜுபேர் அலி அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல கேட்பாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் தந்திருக்கிறாய், அந்த ரெண்டு நாலு உறுப்புல ஒரு உறுப்பினுடைய ஒரு பகுதியை தான் நீ எடுத்திருக்கிறாய், மீதி மூணு உறுப்பை வச்சிருக்கிறாயா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். அப்படி சொல்லுவது மாத்திரமல்ல, வளமையாக எந்த இபாதத்துக்கள் எந்த வணக்க வழிபாடுகள் குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் தான தர்மமாக இருந்தாலும் எதுவோ இல்லாமல் இருக்கிறதோ அத்துணையும் மௌத்து வரைக்கும் அதை செய்து கொண்டே இருந்தார். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய அருமையான முறை, லா யஸ்குத்து வரகுஹா, ஈச்ச மரத்துடைய இலை எப்படி உதறாதோ அதே மாதிரி ஒரு முஅமினுடைய ஈமான் தளராமல் இருக்கும் என்ற கருத்தை ரபிகல்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லார்கள். அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தாய் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போவாங்க, ரெண்டு வகையில கூட்டி போவாங்க, ரசூலுல்லாஹ்விடத்தில் அறிவை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், சில வேலைகளில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பரக்கத் அவருடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நினைச்சுவாங்க கூட்டிக்கிட்டு போவாங்க. அந்த அமைப்பில் ஒரு தந்தையார் ஒரு தன்னுடைய பிள்ளையை கூட்டிக்கிட்டு போவாங்க, அவர் சின்ன வயசுக்காரரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மடியில வச்சுக்கிடுவாங்க. வரலாறு என்ன தெரியுமா, இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை புரட்சிகளை சொல்றாங்க, நாங்கள் அந்த சங்கத்தை துவங்கி இருக்கிறோம், இந்த இயக்கம் இருக்குது, இப்படியான முறைகளை நாங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், இப்படியெல்லாம் செய்ய நினைச்சிருக்கிறோம் என்றுதான் தலைவர்கள் சொல்லுவார்களே தவிர, எந்த தலைவரும் சொல்வது கிடையாது, நான் நடக்கின்ற மாதிரி நீங்க நடங்க என்று சொன்னது எந்த தலைவரும் சொன்னது கிடையாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலக தலைவர் அத்துணைக்கும் தலைவராக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபத்தபிஊனி, அனைத்தையும் என்னுடைய முறையிலே நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நான் எப்படி நடந்தேனோ அதே மாதிரி நடந்து கொள்ளுங்க, அதுலதான் ஷரப் இருக்கி வச்சு இருக்கமே தெரியும். இப்படியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சிறியவர்கள் கூட்டிக்கிட்டு வருவாங்க. எத்தனை பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில இருந்ததுன்னு வரலாறு இருக்கிறது, கிட்டத்தட்ட 53 பிள்ளைகள் இருந்ததாக சில வரலாற்றில் எழுதுறாங்க. எத்தனை பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில சிறுநீர் கழித்ததென்று இருக்கிறது, இப்படி எல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. அந்த அமைப்பில் ஒரு தந்தையார் என்ன செஞ்சார் என்று சொன்னா, தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு வராரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வச்சுக்கிடுவாங்க, தீன்பண்டங்கள் வாங்கி கொடுப்பாங்க, ரொம்ப தலையை தராவே துஆ செய்வாங்க, இப்படியான ஒரு நிலைமை நடந்துகிட்டே இருக்கு. பல நாட்களாக ரெண்டு பேரையுமே காணும், தந்தையும் காணும், தந்தையை கூட்டி வர பிள்ளையையும் காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடிக்கடி நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேட்டாங்க, நம்முடைய இடத்துக்கு ஒரு தந்தையும் பிள்ளையும் வருவுமே, ரெண்டு பேரையும் ஜனால காணலையே என்னன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எதிர்பாராத நிலைமையில ஏற்பட்ட நோயின் காரணமாக அந்த பிள்ளை திடீரென வஃபாத் ஆகிட்டு, ஆகவே அந்த வஃபாத்துடைய கவலையினால அந்த தந்தை இங்க வராம இருக்கிறார். கொஞ்சம் கவலை தானே, ரசூலுல்லாஹ் மடியில வச்சு அவங்களுக்கு தின்பங்கடை கொடுக்கறது, ரொம்ப அழகா பேசுறதெல்லாம் அதை ஞாபகம் வரும் பொழுது ரொம்ப கவலைப்படுவாங்களா இல்லையா, அதனால அந்த தந்தையார் வராம இருக்கிறான்னு சொன்னாங்க. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அதாவது போனார்கள் அந்த வீட்டுக்கு போனாங்க, சொன்னாங்க, உங்களோட குழந்தையுடைய வஃபாத்து சம்பந்தமா இப்பதான் அறிஞ்சேன், ரெண்டு விதமான ரஹமத்துடைய விடயங்கள் இருக்கு, ஒன்னு என்ன தெரியுமா, நீங்க நினைச்சா நான் துஆ செய்கிறேன், நீங்க விரும்பினால் நான் நல்ல விடத்தில் இறைஞ்சிறேன், யா அல்லாஹ் இது மாதிரி பாக்கியமான ஒரு ரஹ்மத்துடைய குழந்தைய கொடுத்துரு அப்படி என்று சொல்லி நான் துஆ செய்கிறேன். இன்னொரு பாக்கியம் இருக்கு, மர்ம நாளையில மஹ்ஷருடைய மைதானம் சூரியனுடைய வெளிச்சம் நம்ம தலையில பட்டுக்கிட்டே இருக்கும், வியர்வை எல்லாம் வெள்ளமா போய்கிட்டு இருக்கும், அந்த சமயத்துல எங்களை விட்டு பிரிந்த குழந்தைகள் இருக்கிறார்களே அவங்க எல்லாம் குளிரான குளுமையான இடத்துல இருந்து கையில தண்ணி வாளியோடு வருவாங்க, எங்க பாப்பா பாத்தீங்களா, எங்களோட உமா எங்கேயே தெரியல. சில பேர் கேட்பாங்க, அந்த தண்ணி எங்களுக்கு வந்தாரீங்களா, நாங்களும் குடிச்சுக்கிறதுன்னு சொல்லி, நீங்க எங்களோட வாப்பாவா என்று கேட்பாங்க, நீங்க எங்களோட தந்தையா எங்களோட உமாவா அப்படினு கேட்பாங்க, இல்ல அப்படின்னா எங்க தாயாருக்கு தான் கொடுக்கணும். தாய் தந்தையர்களை கண்டு அவர்களுக்கு அதனை கொடுக்க கொடுத்து சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் ஒரு சுகமான இடத்துல இருக்கிறோம், நீங்க எங்களோட வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த பாக்கியம் வேணுமா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அருமையான சஹாபியார் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மறுமையில அல்லாஹ் எனக்கு அதை ரஹ்மத்தாக வச்சிருக்கிறானே, குழந்தை வஃபாத்தானது கவலை தான், ஈடு செய்ய முடியாத கவலை தான், இருந்தாலும் மறுமையில அல்லாஹ் ரஹ்மத்தா வச்சிருக்கிறானே, அதை நினைத்து நான் ஆறுதல் அடைகிறேன், அந்த ரஹ்மத்தை கிடைக்கட்டும் என்று சொன்னார்கள் அந்த அருமையான சஹாபியார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சொல்லிக்கான், நாங்கள் லா யஸ்குது வரகுஹா, எப்படி ஈச்ச மரத்துடைய இலை உதிராதோ, ஒரு மோமினுடைய ஒரு நல்ல மனிதனுடைய ஈமான் எந்த நேரத்திலும் அசையாது, அவன் தைரியத்தோடு அல்லாஹ்வின் மீது இன்னல்லாஹமானா, அல்லாஹ் எங்களுக்கு உதவியா இருக்கிறான் உறுதியோடு இருப்பான் என்ற கருத்தை நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார். சயீத் பின் முஸய்யப் ரலியல்லாஹு ஒரு பெரிய முஹத்தித், ஒரு பெரிய ஹதீதுடைய ஒரு கலை, ஒரு பெரிய அறிஞர், ரொம்ப அழகான நிலைமையில பல நூல்களை எழுதினவர். இவங்க வாழ்ந்த காலம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு கொடூரமான மனுஷன், ஆட்சியில ரொம்ப அநியாயமும் கொடூரம் நினைப்பார். அவருக்கு எதிராக யாராவது பேசினா அவங்களுக்கு ஏதாவது தக்க தண்டனையும் கொடுத்துருவார். இப்படியான ஒரு கொடூரமான காலம். இந்த காலத்திலேதான் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தாங்க. அவருடைய மார்க்கத்துக்கு, அவருடைய கொலைக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு வருமாறு சில அதிகாரிகளை யார் அனுப்பினாரு, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அனுப்பினார். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, மலை பிரதேசம் அது. போனவர்கள் அவங்கள பிடிச்சுக்கிட்டு வராங்க. இரவு நேரமாக கிட்ட கொஞ்சம் சூரியன் மறையிற நேரம். அந்த காலத்தில் மாற்று மத போதகர்கள் மலையினுடைய உயரத்தில் இருப்பாங்க. என்று சொன்னா கீழே வன விலங்குகள் நடமாடுறது, அதனால ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, மலையினுடைய உச்சத்தில் தான் தங்களுடைய இல்லங்களை அமைச்சு கொள்ளுவாங்க. அந்த அமைப்பில் ஒரு மத போதகர் மலையினுடைய உச்சியில வீட்டை அமைச்சிருக்கிறாரு. கீழே 10 பேர் அதோட ஒரு பெருந்தகையும் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுங்க, நாளைக்கு காலையில பொழுது புலர்ந்ததுக்கு பின்னால பகலானதுக்கு பின்னால போயிடலாம் என்று சொன்ன, இரவு நேரங்கள்ல வன விலங்குகள் திரிகிற இடம் அது, உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க, மேல வாங்கன்னு சொன்னாங்க. அனைத்து அதிகாரிகளும் மேல போயிட்டாங்க. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வரல, நான் கீழே இருக்கிறேன் சொன்னாங்க. இரவு நேரமாச்சு, அதிகாரிகள் மேல இருந்து கீழே பாக்குறாங்க, வன விலங்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்குது. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வணக்கத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அதிகாரிகள் அசந்து போனாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சிருச்சு, மலை விட்டு இறங்கி சொன்னாங்க, பெருந்தகையே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமை எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை கூட்டிக்கிட்டு வர சொல்றான் மனுஷன் தண்டனை கொடுக்கறதுக்கு, அதனால உங்களை கூட்டிக்கிட்டு போற நாங்க தயார் இல்ல, நீங்க போயிடுங்க, எதையாவது பொய்யக்கே சொல்லி அவரை காணல, பிடிக்க கிடைக்கல என்று சொல்லி நாங்க அனுப்பிடுறோம் அப்படி என்று சொல்லி யார் சொல்றாங்க, அதிகாரிகள் சொல்றாங்க. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னால் நீங்கள் பொய்காரனாவி அல்லாஹ்விடத்திலே குற்றமுள்ள மக்களாக மாறக்கூடாது. ஒரு மோமினுக்கு அது பண்பு அல்ல, ஒரு சிறப்பு அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்ல. அதனாலே தான் நீங்க என்ன கூட்டிக்கிட்டு போங்க, அவர் என்ன தண்டனை தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன், ஆனால் என்னால் நீங்கள் வழிகெடுவதற்கோ பொய் பேசுவதற்கோ தவறான வழி நடப்பதற்கோ நான் உறுதியாக இல்லை என்ற கருத்தை சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை போடப்பட்டுச்சு. தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பெருந்தகையை தூக்கு போட்டத்தில் இருந்து அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பிடிச்ச கூதல் காய்ச்சல் மௌத்து வரைக்கும் கடுமையா இருந்துச்சு. இந்த அளவுக்கு என்று சொன்னா அவர் மௌத்தாவிட்டாரு. பெரியவர்கள் சொன்னாங்களா, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் அடைக்கிறீங்க, ஏனென்று சொன்னா அவர் மீது கோபம் கொண்ட சிலர் கபருக்கு கூட சில வேத அநியாயங்கள் செஞ்சிடலாம் என்ற அளவுக்கு வந்துருச்சு. கண்ணியத்திற்கு நாம் சிந்திக்க வேண்டும், இப்படியான சூழ்நிலையிலும் ஒரு மாமன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதனை நாம் பார்க்க வேண்டிய ஒரு அருமையான நிலைமை இருக்கிறது. இந்த அமைப்பிலே தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாமன் இந்த துஆவோடு இருக்க வேண்டும். பல துஆக்கள்ல சிறப்பு மிக்க சில துஆக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நபி பட்டம் கிடைக்க முடியும். அந்த காலத்தில் குரைஷியர்கள் நினைச்சாங்க, தெரியுமா, நபி ரசூலுல்லாஹ்வுக்கு நபி நுபுவத்து வர முடியும். கேட்பாங்க, யா அல்லாஹ், இறைவனே எங்களுக்கு ஒட்டகத்தத்தா ஆட்டத்தா மாட்டத்தா, எங்களுக்கு மழைய பொடியவை, நாங்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போனா வெற்றியத்தா, இதுதான் அவங்களோட துவா, அவங்களோட பிரார்த்தனை இதுதான். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்து கிடைத்து வந்ததுக்கு பின்னால என்ன துவாவை நீங்கள் கேட்க வேண்டும், ஒரு மோமினத்தில் எப்படி அமைய வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயத்தை குர்ஆன் சொல்கிறது. ومنهم ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا حسنة وما له في الآخرة من خلاق. ومن من يقول ربنا آتنا في الدنيا حسنة وبالآخرة حسنة وقنا عذاب النار. சில பேர் இருக்கிறாங்க, யாழ்லா இம்மையில் அதைத்தா இதைத்தா, அதை மட்டும்தான் கேட்கறது. பொருளாதாரத்தைத்தா, பதவியத்தா, சோத்தத்தா, வீட்டத்தா, வாசலத்தா, இதே தான் கட்டிக்கிறது. ஆனா அவங்களுக்கு மறுமையில இந்த விதமான பங்கும் இல்லை, எந்த விதமான ரஹமத்தும் கிடையாது. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, இம்மையிலும் நிம்மதியைத்தா யாழ்லா, மறுமையிலும் சிறப்பைத்தா, நரகத்துடைய வேதனைகளுக்கு தாங்க முடியல, தாங்க இயலாது, அதை விட்டு பாதுகாரு என்றெல்லாம் கேட்பார்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சுகம் இல்ல, கடுமையான நோய் என்று கேள்விப்பட்டு பாக்கிறதுக்கு போறாங்க. போனா சுருண்டுகிட்டு நிற்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ரசூலுல்லா கேக்குறாங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு? பொதுவாக நாங்கள் அப்படித்தானே, யாருக்காவது நோய் வந்துட்டா கேட்கறதான, சரி சாப்பாடுகள்ல வித்தியாசம் இருக்குதா, ஏதாவது நடந்துச்சான்னு கேட்போமா இல்லையா? அது மாதிரி ரசூலுல்லா கேக்குறாங்க, என்ன நடந்துச்சான்னு சொல்லி. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? யா ரசூலுல்லா, அல்லாஹ் இடத்துல ஒரு துவா கேட்டேன். என்ன? மறுமையில நான் குற்றவாளியா இருந்து எனக்கு தண்டனை தருவதாக இருந்தால் அங்க தந்துடாத உலகத்திலே தந்துடு, அனுபவிச்சுட்டு நிம்மதியா மறுமைக்கு போயிடணும் என்று நான் நல்லா இடத்துல கேட்பேன். அதனாலேயோ தெரியல இப்படி ரொம்ப கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு விட்டேன் அப்படி என்று சொல்லி அவர் சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உங்களுக்கு இயலாத காரியமாச்சு, ஏன் நீங்க அப்படி கேட்டீங்க? அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க, அதாவது அப்படி கேட்கறத விட, பரிச்சயமான துவாதானே, இன்மையிலும் எங்களுக்கு நன்மையைத்தா, மறுமையிலும் தா நரக வேதனை விட்டு பாதுகாரன்னு கேட்க இருந்துச்சானே என்று சொல்லி கொடுத்தாங்க. அவர் கேட்டாரு, அவருக்கு சுகம் கிடைத்ததாகவும் வரலாறு எழுதி கொண்டிருக்கிறது. இந்த ஹசனத்த வார்த்தை இருக்க இல்லையா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தன், நன்மையைத்தா சிறப்பைத்தா என்பதற்கு அதற்கு அலி ரலி அல்லாஹு அழகான சில முறையில் எழுதுறாங்க. அந்த ஹசரத்த வார்த்தை இருக்கதான, பொருளாதார வசதி, நிம்மதியான வாழ்வு, சாலிஹான மனைவி அல்லது சாலிஹான கணவன், நாட்டில பிரச்சனை இல்லாத தன்மை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய கருத்து பொருந்ததுதான் அந்த ஹசரத்த வார்த்தை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த துஆ என்ன, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார். ஒவ்வொருவர்களும் ஓதி அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டிய துவா. இன்னும் ஒரு சிறப்பு நிக்க தெரியுமா, அதிகமான பேர் உலகத்தை மட்டுமே கேட்டுக்கொள்றது, மறுமையை பற்றி சிந்திக்கிற குறவு. இந்த அந்த துவாவில் அமையப்பட்ட சில விஷயம் என்னவென்று சொன்னால், உலகத்திலும் தான் மறுமையிலும் நன்மை தந்து எங்களுக்கு நரக வேதனை விட்டு பாதுகாப்பாயா என்று சொன்ன, உலகத்தில வாழ்ற கொஞ்ச காலம், மறுமையில கணக்கிட முடியாத காலம் இருக்கு. அதனால நம்முடைய துவாக்களுடைய அதிகமானது மறுமையுடைய சிந்தனையோடு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான முறையை சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்துடைய உதாரணத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்றாங்க, எல்லா நாளும் அந்த மரம் மக்களுக்கு பயன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஈச்ச மரத்துடைய தன்மை இருக்குமா, அதுல ஓலையும் பயன்தான், அதனுடைய பழத்துடைய உள்ள உள்ள விதை இருக்கிறே அதுவும் சில மருந்துக்கும் சில உணவுக்கும் எடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, பழத்து முழுமையாக பழுத்தாலும் அதுக்கு பயன் இருக்குது. அந்த பழம் அருவாசி பழத்தாலும், அருவாசி பழம் அருவாசி பழுக்கல்ல, அதுவும் சாப்பிடுவதற்கு தகுதியானதுதான். இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது என்ன, அந்த மரம் முழுமையாக பயன் உள்ளதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க என்று சொன்னால், ஒரு முஃமின் எப்பொழுதும் இம்மைக்கும் பயனுள்ளவனாக இருப்பான், மறுமைக்கும் பயனுள்ளவனாக இருப்பான். இம்மைக்கும் இடத்திலும் சிறப்பு இருக்கும், மறுமையிடத்திலும் சிறப்பு இருக்கும். சில பேரு நாங்க மறுமைக்காக வேண்டி சமூக சேவை செய்யறோம் செய்யறோம் என்று சொல்லி செய்யறதெல்லாம் யாரையாவது வீட்டுல என்ன சரி நடந்தா என்னென்ன அநியாயமோ சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு வருது. வெளியில சொல்லு சமூக சேவை என்று சரி, குடும்பத்துக்கு உபகாரம் செய்யறங்கிறது, ஆனா குடும்ப சொத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னுங்கிறதும் இல்லைங்கிறதும் எனக்கு பங்கு இருக்கிறதும் இப்படி எல்லாம் நடக்கிற கூத்து இருக்கும். ஆனா ஒரு மோமின் அப்படி அல்ல, இம்மைக்கும் பயனுள்ளவனாக இருப்பான், மறுமைக்கும் பயனுள்ளவா இருப்பான். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஹதீஸில் எழுதுறாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏத்துக்காப் இருக்கிறாங்க. ஏத்துக்காப் அந்த சமயத்தில், ஏத்துக்காப்புடைய நேரத்தில் சில பேர் சொன்னாங்க, பெருந்தகையே உங்க பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணிக்கு திருமணம் முடிவாயிருச்சு, நம்ம பரம ஏழையா போச்சு. இருந்தாலும் அந்த திருமணத்தை முக்கியமான சில செலவுகள் இருக்குமா இல்லையா, அது கொடுக்கணுமே, அது கொஞ்சம் வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. தகுந்த மாப்பிள வந்துருச்சு, ஆனா அது நடத்துறதுக்குரிய சூழ்நிலை இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கதையில சொல்லப்பட்டுச்சு. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியா ஏத்துக்காபுல இருந்து வெளியே வந்தாங்க. வீட்டுக்கு போய் தேவையான பொருட்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பெட்டியில எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. வீட்டுக்காரர் சொல்றாரு, பெருந்தகையே, நீங்க ஏத்துக்காபலியா இருந்திருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் கிட்டத்தட்ட 100 ஏத்துக்காப் இருப்பதை விட உங்க கஷ்டத்தை போக்கி உங்களோட மனசை சந்தோஷப்படுத்தி உங்களோட தேவையை நிறைவேற்றுறனே, அதான் ரொம்ப பெருசன்னு சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்ப ஒரு மோமின் எப்படி இருப்பார் என்று சொன்னா, தீனுக்கும் பயனுள்ளவனாக இருப்பான், துன்யாவுக்கும் பயனளிப்பான். நம்ம எல்லாம் இவனுடைய சூழ்நிலையில பாருங்க, நம்முடைய நாட்டுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான். அது ஒரு பெரிய நிலைமையில இருந்தாலும் சரிதான், சின்ன நிலைமையில இருந்தாலும் சரிதான், பொருளாதார ரீதியா இருந்தாலும் சரி, அறிவு ரீதியா இருந்தாலும் சரி, பிள்ளை வளர்ப்பா இருந்தாலும் சரி, அத்தனையும் பிரச்சனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அனுப்பப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு கேட்ட துஆக்களே குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லுது. அந்த துஆவில ஒன்று கேட்டாங்க, என்ன தெரியுமா, யா அல்லாஹ், இந்த ஊரை இந்த நாட்டை ஆமினம் முத்துமஇன்னா, நிம்மதியாக வாழக்கூடிய அச்சமில்லாமல் வாழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி தருவாயா என்று காபாவை கட்டிவிட்டு கேட்டாங்க. குர்ஆன் ஏன் சொல்லுகின்றார் என்று சொன்னால், பின்வரக்கூடிய சந்ததியுடைய காலத்தில் இப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இப்படியான நிலைமையில் ஏற்படும். ஆகவே ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி, எதிர்கால சந்ததிக்காக வேண்டி கேட்பது அவசியம் என்பதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வார்த்தை சொல்லுது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நாங்கெல்லாம் ஏதோ வாலிபத்தை தாண்டி இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்று சரி நம்ம நிலைமை இருக்குது, விளங்கிச்சா, எங்களுக்கு பின்னால எதிர்கால சந்தேகம் இருக்கிறாங்க. இந்த நாட்டுடைய சூழல், பொதுவாக உலகத்துடைய சூழல், ஈமானை பறித்தறிக்கக்கூடிய காலம், ஈமானை கெடுக்கக்கூடிய காலம், நல்ல பிள்ளைகளை எல்லாம் இன்றைக்கு சீரழிவாக இருக்கும் நிலைமையில காணக்கூடிய ஒரு கட்டம். தாய் தந்தைகளை மதிப்பது கிடையாது, மூத்தவர்களுக்கு மரியாதை செய்வது கிடையாது, வீட்டில கூட பெரிய கலாட்டாவாச்சு, எத்தனை விதமான பழக்கங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா, யா அல்லாஹ், என் பிச்சளத்தை என்னுடைய சந்ததிகளையும் உனக்கு பொருத்தமுள்ள மக்களை ஆக்கி வைப்பாயா என்று கேட்ட துஆவை குர்ஆன் சொல்லுது. இப்ப நம்மளுக்கு இது கடமையா இல்லையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கிரந்தத்துக்கு என்ன பேர் போட்டிருக்கிறாங்க, கிதாபுல் புகாரி. புகாரா என்பது அவங்க பிறந்த இடம். அங்க தாய் நாட்டை விரும்புவது ஒரு முஹப்பத், ஒரு இபாத, ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் மாமினா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி வச்சாலும் காட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பில் பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே பிறந்து, இந்த நாட்டிலே வளர்ந்து, இந்த நாட்டிலே வியாபாரம் செய்து, நாங்கள் இந்த நாட்டிலே படித்து பட்டம் பெற்று பதவி பெற்று உயர்வு பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் இந்த நாட்டுக்காக வேண்டியும் எதிர்கால சந்ததிக்காக வேண்டியும் துஆ கேட்பது சிறப்பா இல்லையா? இது ஒரு முஹம்மதுடைய பண்பாடு. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு முஹம்மதுடைய தன்மை எப்படி தெரியுமா, உலகத்துக்கும் அவன் சம்பாதிப்பான், மறுமைக்கு அவனை சந்திப்பான், எப்பொழுதுமே பிறருக்கு அழகான முறை நடக்கக்கூடிய முறையில இருப்பான் என்ற கருத்தை ரவிகல்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சில உதாரணங்களை வச்சு சொல்லிக்கிறாங்க. மிஸ்டாக் ஷரீஃபில ஒரு அழகான உதாரணம் போடுறாங்க. ஒரு மனிதர் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறார். வானத்தில் அதாவது மலையுடைய மேகம் ரொம்ப அதிகமா போச்சு. அந்த சமயத்தில் ஆகாயத்தில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. மலை மேகங்களே, இன்ன இடத்துல உள்ள மனிதன் இவன் அந்த பெயர் இது, அவருடைய இடத்துக்கு போய் மலையை பொழிய வைங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்து ஒரு சத்தம் வருகிறது. இவரும் பார்க்கிறாரு, உருவம் இல்லாத சத்தமாச்சு, ஆகாயத்திலிருந்து சத்தம் வருகிறது அப்படி என்று சொல்லி மலை மேகங்கள் போகக்கூடிய அந்த திசையை பார்த்து இவரும் போறார். போனா கடை அதாவது கற்கள் மலைகள் நிறைந்த ஒரு பகுதிக்கு தான் அந்த மேகங்கள் போய் மலை போயுது. தூரத்திலிருந்து பார்க்கிறாரு, தூரத்துல ஒரு மனிதர் தன்னுடைய கையில மண்வட்டியை வச்சுக்கிட்டு வார தண்ணியெல்லாம் எடுத்தெடுத்து தன்னை தோட்டத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த மனிதனுக்கு கிட்ட போய் கேட்கிறார், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அவர் பேரை சொல்லிட்டு கேட்கிறாரு, நீங்க ஏன், நீங்க யாரு, என் பேரை கேட்கறதுக்கு ஏன் கேட்கறீங்கன்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, நான் இந்த இடத்துல இருந்தேன், ஆகாயத்திலிருந்து உங்க பேரை சொல்லி மலையை பொழிய வைங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சு, அதனாலதான் வந்தேன்னு சொன்னார். சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு, சரி, இப்படியான உபகாரம் வருவதற்கு இந்த தோட்டத்தில் நீங்க செய்யற என்ன நல்ல செயல் செய்யறன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த தோட்டத்துடைய வருமானத்தை நான் மூன்று பிரிவாக பிரிச்சிருக்கிறேன். ஒரு பகுதியை என்னுடைய குடும்ப செலவு கிடைக்கிறேன், இன்னொரு பகுதியை தோட்டத்துடைய நலனுக்காக வேண்டி சமைக்கிறதுக்காக வேண்டி சரி செய்யறதுக்காக எடுக்கிறேன், அவருடைய உபகரணங்களை வாங்குவதற்காக எடுக்கிறேன். மூன்றாவது பகுதியை கஷ்டப்பட்ட மக்களுக்கு ஒரு மோமின் செய்ய வேண்டிய முறை என்ன என்று சொன்னா, பிறருடைய துன்பங்களை நீக்கிறது ஒரு முறை இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க, அதற்காக வேண்டி செலவழிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களுடைய அருமையான நல்ல எண்ணம் ஒரு மோமினுடைய பண்பாடு உங்களுக்கு இருக்கிறதுனால அல்லாஹ் மறைமுகமான உதவியை உங்களுக்கு தருகிறார் என்று சொன்னார்கள். அந்த அருமையான விஷயத்தை இதை மிஸ்டா ஷரீஃபிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சுவர்க்கத்துடைய அலங்காரங்களை பத்தி சில இடங்களை பத்தி சொன்னாங்க, சுவர்க்குலோகத்தில் இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அதை கேட்ட உடனே சஹாபாக்களுக்கு ஆசை தாங்க முடியல, யார் ரசூலுல்லாஹ் அந்த இடங்கள்ல யார் இருப்பாங்களோ தெரியலன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முத்தஹாபூன பில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி முஹப்பத்து வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன சின முஹப்பத்து வைத்தவர்கள், இறக்கப்படுறாங்க சிநேகிதம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு சில சிநேகிதர் எடுத்துக்கொண்டா கையில பணம் இருந்தா தான் டெலிபோன் கோலுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, இல்லை என்று சொன்னா கோல் அப்படியே ஓஃப் பண்ணி வச்சிருங்க. இப்படி எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னு சொன்னால் உண்டை நினைத்துக் கொள்ள வேண்டும் வாலிபர்களே, நம்முடைய சிநேகிதர்களை நல்ல முறையில வைத்துக் கொள்ளு, நல்லவர்களை வைத்துக் கொள்ளுங்கள், முத்தகைங்களை வைத்துக் கொள்ளுங்கள், நல்ல வழிகாட்டலை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா உங்களோட குற்ற செயலால மறுமையில நீங்க நரகத்தில இருக்கின்ற பொழுது கூட நீங்க சொல்லுவீங்க, வலா சதீக்கன் ஹமீம், யா அல்லாஹ் உலகத்தில நரகத்தில் இருந்து பாதுகாக்க நண்பன் கூட எனக்கு இல்லாம போனானே என்று கவலைப்பட வேண்டி வரும் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லுவாரு. அல் முத்தஹாபூன பில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு வைத்து நடக்கக்கூடிய மக்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக வேண்டி போய் சந்திக்கக்கூடிய மக்கள். ஒரு சந்திக்கு பேச போறாங்க, அநியாயமா ரோட்டில் திரியறதுக்கு இல்ல, ராவல்னா ஊர் சுத்துறதுக்கு இல்ல, அல்ல மது போதையில மதுவை பாவிக்கிறதுக்கு வேண்டி இல்ல, யாராவதுக்கு அநியாயம் செய்யறதுக்கு இல்ல, நல்ல முறையில நடப்பதற்கு நல்லதை செய்வதற்காக வேண்டி போய் பழகிறார்களே, போய் உட்கார்ந்து பேசுறாங்களே, இப்படியான நல்லவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த நான் சொல்லப்பட்ட சுவர்க்கத்துடைய சிறப்புகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு வாலிபருடைய கையில நிறைய இருக்கு, இந்த செல்போன் அதாவது பேஸ்புக் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னா, இன்னைக்கு மற்றவர்களுடைய நிலைமையில உணர்றது கிடையாது, ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துட்டு சொன்னா திடீரென போட்டாச்சு, யார் யார பழி வாங்கணுமோ அதெல்லாம் செஞ்சு கட்டிக்கிறோம், கேட்கறதெல்லாம் போடுறோம். ஆனா உண்மையாகவே ஒரு மோமினுக்குரிய முறை அல்ல, நிச்சயமா இது பாபத்துக்குரிய லானத்துக்குரிய விடயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குர்ஆன் தெளிவான முறையில சொல்லுகிறது, யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபய்யனு, ஏதாவது ஒரு கெட்ட செய்தி உங்களுக்கு தவறான செய்தி உங்க காதுல பட்டுச்சுன்னா முதலாவது தெளிவு பெறுங்க, இது உண்மையா பொய்யா, போட முடியுமா முடியாதா. சில விஷயங்களை நல்லதா இருக்கலாம் போடவும் முடியாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ரெண்டு பேக் நிறைய அறிவை கட்டி தந்திருக்கிறேன், ஒரு பேக்கை தொடர்ந்து கொடுத்துட்டேன், ஆனா ஒரு பேக்குடைய அறிவுகளை மற்றக்கள் சொன்னேன்னு சொன்னா இதை கழுத்து போயிடும் என்று சொல்லுவாங்க. ஏன், மறைக்க வேண்டிய இடத்துல மறைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது, எல்லாமே ஓப்பனா விடுறதல்ல. அதனாலேதான் அருமையான வாலிபர்களே, நம்முடைய செய்திகளை நாம் பரப்பு கண்ட பொழுது, முஸ்லீம் சமுதாயத்தின் நிலைமைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கண்ட பொழுது, கொஞ்சம் நிதானத்தோடு சிந்தித்து மற்றவர்களுக்கு ஹிதாயத்தாக அமையுமா என்பதை பார்த்து சொல்ல வேண்டியது ஒரு மூமினுடைய பொறுப்பு என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவேதான் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நபியின் மூலமாக இந்த அருமையான வாழ்க்கையை எங்களுக்கு கட்டித்தந்தானோ, அந்த அருமையான வாழ்வை சீரான முறையிலே பின்பற்றி அல்லாஹ்விடத்திலே உயர் பெற்ற நல்லவர்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனைவரையும் ஆக்கியார் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயா, உன்னை தவிர வேற யாரிடத்திலும் கையேந்த முடியாது. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய நிலைமைகளையும் ரொம்ப அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறாய், நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செய்தருள்வாயா, உங்களுடைய மனசுடைய வேதனைகளை நிவர்த்தி ஆக்கி வைப்பாயா, குடும்பங்களை சந்தோஷத்தை ஏற்படுத்தி வைப்பாயா, உங்களை எங்களை விட்டு பிரிந்து சென்ற அல்லது ஹயாத்தோடு இருக்கக்கூடிய தாய் தந்தைகளுக்கு நீ பிழை பொறுத்து கிருபை செய்வாயா, அவர்கள் கபரை அடைந்திருந்தால் வெளிச்சம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா, யாரெல்லாம் சிறப்பை கொடுத்தருள்வாயா, உங்களுடைய எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலிஹான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா, ஃபித்னாக்களிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்தருள்வாயா, உனக்கு உங்களுடைய நபிக்கு பொருத்தமான நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா என்றோ ஒரு நாள் நாங்கள் மௌத்தாக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ், கடைசி நேரத்தை நல்ல முறையில் ஆக்கி வைப்பாயா, சாலிஹீன்கள் முத்தகீன்களுக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்தாயோ அந்த அந்தஸ்தை எங்களுக்கு தந்தருள்வாயா, நாங்கள் அடையக்கூடிய கபரையும் வெளிச்சம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயா, நாளை மரும நாளிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான ஷஃபாஅத்தையும் உன்னுடைய திருக்காவையும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.